ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد مرمي نالين நிகழ்வுகள் தொடர்பான ரமலானை முன்னிட்டு எங்களுடைய இந்த தொடர் பாட வகுப்பில் நாலாவது பகுதியிலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். சென்ற எங்களுடைய வகுப்பில் இந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அதற்குரிய சரியான அந்த நேரத்தை குறிப்பிடாமல் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு விதமான பதில்களை கொடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை பார்த்தோம். மறுமை நாள் எப்போது என்ற அந்த கேள்விக்கு குர்ஆன் ஹதீஸிலே ஒரே ஒரு பதில்தான் ஒரு சொல்லும்படியான ஒரு பதிலாக அமைந்திருக்கிறது. அதுதான் மறுமை நாள் என்பது ஒரு வெள்ளிக்கிழமை நிகழும் என்ற ஒரு ஹதீஸையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல இந்த மறுமையினால் துரிதமாக நடக்குமா அல்லது வெகு காலங்கள் கழித்து தாமதித்து நடக்குமா என்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இந்த மறுமையினால் வெகு சீக்கிரமாக நிகழக்கூடியது என்பது தொடர்பான குர்ஆன் யோசனங்களையும் ஹதீஸ்களையும் நாங்கள் பார்த்தோம். அதிலே குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், சூர் ஊதுவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்கு தன்னுடைய நெற்றியை கூர்மையாக்கி பார்வையை கூர்மையாக்கி எப்பொழுது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வரும் என்று அல்லாஹுடைய அரிசியை பார்த்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது அல்லாஹிடம் இருந்து ஒரு செய்கை ஒரு கட்டளை வருகிறதோ உடனே அவர் அதனை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு ஹதீஸையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல இந்த காலங்களை பொறுத்தவரையில் காலங்களிலே முன்னைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் அசரிலிருந்து மகரிப் வரைக்குமான காலங்கள். ஏனைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து அவர்களுடைய அந்த நாளிலிருந்து மீதமாக இருக்கக்கூடிய மறுமை ஏற்படுவதற்கு மீதமாக இருக்கக்கூடிய காலம் அசரிலிருந்து மகரிப் வரைக்குமான நேரம் என்ற அந்த செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல இந்த மறுமை நாள் என்பது மிக மிக நெருக்கமான ஒரு நாள், நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான அல்லாஹுடைய ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை இன்று நாங்கள் பார்ப்போம். பஹல் யந்துரூன இல்லா ஸாஅத அன் தாதியஹும் பக்தா. இந்த மறுமை நாள் என்பது அவர்களிடத்திலே திடுகூறாக திடீரென்று ஏற்படுவதையா அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக அதனுடைய பல அடையாளங்கள் நிறைவேறிவிட்டன, நெருங்கிவிட்டன. அந்த மறுமையினால் வந்துவிட்டால் அவர்கள் படிப்பினை பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஹம்மது என்ற அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திலும் அல்லாஹு தாலா மறுமையினால் திடுகூறாக ஏற்படக்கூடியது என்றும் அதனுடைய பல அடையாளங்கள் நடந்து விட்டன, நெருங்கி விட்டன என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுது தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த ஒரு விஷயமே அதற்குரிய மிக முக்கியமான ஒரு நெருக்கமான ஒரு அடையாளமாக இருப்பதை நாங்கள் உணரலாம். ஏனென்றால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி உபதேசம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 4936 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பி இஸ்பஈஹி, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டு விரல்களையும் வைத்து ஹாகதா பில் உஸ்தா வல்லதி தலி அல் இப்ஹாம், நடுவிரலையும் அதே போன்று சுட்டு விரலையும் இரண்டையும் காண்பித்து புஇஸ்து வன வஸ்ஸாஅது கஹாதைன், நானும் மறுமையினாலும் இப்படி நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மறுமை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய தங்களுடைய ஜும்மாவுடைய சந்தர்ப்பங்களிலே ஹுத்பாவுடைய சந்தர்ப்பங்களிலே இப்படி ஞாபகப்படுத்துவார்கள், சொல்லுவார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த நபி தோழர் அறிவிக்கிறார். எனவே தூதர்களை பொறுத்தவரையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூதுத்துவத்தினுடைய ஆரம்பமாக இருந்து இறுதி தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா தூதுத்துவங்களும் முத்திரை பெற்றுவிட்டது, அவர்களோடு எல்லாமே முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வரமாட்டார்கள். இந்த நபியை பொறுத்தவரையில் அவர்களும் மறுமையினாலும் மிக நெருக்கமாக இந்த இரண்டு விரலை போன்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஹதீஸின் மூலமாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போல அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் மக்கா குரேஷியைச் சேர்ந்தவர்கள், அதாவது அல்லாஹின் தூதரிடத்திலே ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள், நீங்கள் தூதர்தான், உண்மையான ஒரு நபிதான், உங்களை அல்லாஹ்தான் அனுப்பியிருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஒரு அற்புதம்தான் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டியது. மக்காவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார். இது அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பிரகாரம் பிளந்து காட்டினார். இந்த சம்பவத்தை கூட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த சம்பவம் கூட மறுமையினால் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மறுமையினால் நெருங்கிவிட்டது, அதற்குரிய அடையாளமாக சந்திரனும் பிளந்து விட்டது என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த மக்காவிலே குரைஷிகள் கேட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதத்தின் மூலம் சந்திரனை பிளந்தி காட்டியது கூட அந்த மறுமையினால் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 2800 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனமா நஹ்னு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமினா, மினா என்ற இடத்திலே வைத்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் இதன் ஃபலகல் கமர், சந்திரன் பிளந்தது, ஃபலகத்தையும் இரண்டு துண்டாக அது பிளந்தது, ஃபகானத் ஃபலகத்துன் வரா அல் ஜிபால், ஒரு துண்டு அதாவது உஹுத் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை நபித்துவம் பெற்ற அந்த ஹிரா மலைக்கு அப்பால் பிரிந்து சென்றது, வகஃப்லத்தின் தூணகம் இன்னொரு துண்டு அப்படியே இருந்தது என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை நாங்கள் பார்த்தோம். இதனை செய்து காட்டிவிட்டு ஃபகால் அலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷ்ஹது, நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், இந்த சந்திரன் பிளந்திருக்கிறது, நான் ஒரு அற்புதத்தை அல்லாஹ்வினுடைய உத்தரவின் மூலம் காட்டியிருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஆனால் இந்த அற்புதத்தை காட்டியும் குறைஷிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கூட ஏதோ ஒரு சூனியம் என்றும் ஒரு தந்திரம் என்றும் அவர்கள் வர்ணித்தார்கள். இதை ஒரு அற்புதமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நவீன விஞ்ஞான ரீதியாகவும் விசேஷமாக அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு மையம் இருக்கிறது, விண்வெளி சம்பந்தமான ஒரு ஆய்வு மையம், நாசா என்று சொல்லப்படும். இந்த ஆய்வு மையத்தின் ஊடாக கூட சந்திரனும் பிளந்து அது ஒட்டியிருப்பதற்கான ஒரு சில அடையாளங்களினுடைய புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த சந்திரன் பிளக்கப்பட்டு மீண்டும் அது ஒட்டியிருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு சில அடையாளங்கள், அதாவது சரி பாதியிலே சந்திரன் மீண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருப்பதாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதற்கு விசேஷமான ஒரு பெயரையும் வைத்திருக்கிறார்கள். அது ஆங்கிலத்திலே ஒரு பெயர், தமிழிலே அரேபியன் வெடிப்பு என்று அந்த சந்திர அந்த அடையாளத்திற்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இது கூட இஸ்லாத்தினுடைய அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. எனவே இந்த சந்திரன் பிளந்தது என்பது மறுமையினால் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தூதராக அனுப்பப்பட்டார்களோ அதிலிருந்து மறுமைக்குரிய அடையாளங்கள் ஆரம்பிக்கின்றன. அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டது ஒரு அடையாளம், ஏன் அவர்களும் மறுமையினாலும் மிக நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சந்திரன் பிளந்தது என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையினால் ஏற்படுவதற்கு பல அடையாளங்கள், அதற்கு முன்னால் பல நிகழ்வுகள் நிகழும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நபி தோழர்களுக்கு அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியிலே 6604 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லகத் கதபனா அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபத்தன், ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குதுபாவை செய்தார்கள். மா தரக ஃபீஹா ஷைஅன் இலா கியாமிஸ் ஸாஅ இல்லா தக்ரஹ், அவர்கள் நின்ற அந்த நேரத்திலிருந்து மறுமை நாள் வரைக்கும் என்ன என்ன நடக்க இருக்கிறதோ மறுமை நாளினுடைய அடையாளங்களாக அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னார்கள். அலிமஹு மன் அலிமஹு, அதனை யார் தெளிவாக அறிந்து கொண்டார்களோ அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வஜஹிலஹு மன் ஜஹிலஹு, அந்த இடத்திலே யார் வரவில்லையோ அதற்கு சமூகமளிக்கோ அவர்கள் அறிய சமூகமளிக்கவில்லையோ அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள். என்றாலும் மிக நீண்ட உபதேசமாக அது இருந்ததன் காரணமாக அதனுடைய பல விஷயங்களை என்னால் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை, பல விஷயங்களை நான் மறந்துவிட்டேன். என்றாலும் ஒவ்வொரு சம்பவங்கள் இப்பொழுது நிகழ்கின்றன, ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு சம்பவங்கள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த சம்பவத்தை கண்டதும் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே என்ற ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது. எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. என்றாலும் இப்பொழுது நான் உயிரோடு வாழக்கூடிய காலத்திலே அவர்கள் அன்று எச்சரித்த பல சம்பவங்களை நான் பார்க்கிறேன். அது பார்த்தவுடன் இப்பொழுது இப்படித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். எனவே சஹாபாக்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அந்த மறுமை நாளுக்குரிய பல அடையாளங்கள் நிகழ்ந்துவிட்டன என்பதை இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த செய்தி எங்களுக்கு காட்டுகிறது. இந்த உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நீண்ட உபதேசம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுதார்கள். சுபஹ் தொழுது விட்டு மிம்பரிலே ஏறினார்கள். மிம்பரிலே ஏறி உபதேசங்கள் செய்து கொண்டே இருந்தார். என்ன என்ன நடக்கும், மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன, என்ன என்ன குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இந்த உலகத்திலே தோன்றும் என்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். லுஹராகிவிட்டது. மீண்டும் லுஹரை தொழுதார்கள். லுஹரை தொழுது விட்டு மீண்டும் ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து அசர் வரைக்கும் அதனை சொன்னார்கள். பிறகு அசருடைய நேரம் வந்ததும் அசரை தொழுதார்கள். அசரை தொழுதன் பிறகு மீண்டும் ஆரம்பித்து மகரிப் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க வேண்டிய மறுமை நாளுடைய அடையாளமாக நடக்க வேண்டிய சகல விஷயங்களையும் சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு உபதேசத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துக்கு பிறகு இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன, அது என்னென்ன சம்பவங்கள் நடக்க இருக்கிறது என்பது தொடர்பான பல விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது ஒவ்வொரு விஷயமாக எங்களால் முடிந்த வரைக்கும் அதனை தொகுத்து தருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். இதிலே முதலாவது ஒரு அடையாளமாக ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வந்தது ஒரு அடையாளம், அதே போன்று சந்திரன் பிறந்தது ஒரு அடையாளம், அதே போல சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி 3176 இலக்கத்திலே அந்த செய்தி வருகிறது. அவுஃபுபன மாலிக் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார், أتيت النبي صلى الله عليه وسلم في غزوة تبوك. تبوك யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை நோக்கி நான் வந்தேன். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு இறுதி போராகத்தான் இது இருந்தது. இந்த போரிலே நான் வந்தேன். வஹுவ ஃபீ குப்பத்தின், அவர்கள் ஒரு கூடாரத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள். மீன் உதுமின் தோளினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரம். பகால அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் அதனுடைய அடையாளமாக 6 விஷயங்களை நீ ஞாபகம் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதிலே முதலாவது அவர்கள் சொன்னது மௌத்தி, என்னுடைய மரணம். என்னுடைய மரணம் ஏற்பட்டுவிட்டால் அதுவும் மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது அல்லாமல் இன்னும் 5 அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களை நாங்கள் அடுத்து வரக்கூடிய எங்களுடைய படிப்படியாக வரக்கூடிய விஷயங்களில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் என்பதும் அந்த மறுமை நாளைக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள், ஒவ்வொரு விதமான ஃபித்னாக்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே வெடிக்க ஆரம்பித்தது. அதிலே நெருக்கமான சுவனத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட, அதே போன்று பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட, அதே போல ஹுதைபியா உடன்படிக்கைகளிலே கலந்து கொண்ட உத்தமமான சஹாபாக்கள் அதிலே அவர்கள் ஈடுபடவில்லை. அந்த குழப்பங்களிலே அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. என்றாலும் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு காட்டு அரபிகளாக இருந்த ஒரு சிலர், அதே போன்று முனாஃபிக்குகளாக இருந்த ஒரு சிலர் பல ஃபித்னாக்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார். பல குழப்பங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஃபித்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஆனவுடன் ஒரு கூட்டம், நாங்கள் உங்களுக்கு ஜகாத் தரமாட்டோம், இந்த ஜகாத்தை வந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் விசேஷமாக சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே, நீங்கள் அவர்களுடைய சொத்துகளிலிருந்து சதகாவை எடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து தான் சொல்கிறான். நீங்கள் நபி கிடையாது, நபியோடு அந்த ஜகாத்தினுடைய விஷயம் முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த ஜகாத்தை அவர்கள் கொடுக்க மறுத்தார்கள். அதிலிருந்து ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பல ஃபித்னாக்கள் அந்த சமூகத்திலே இடம்பெற்றது. எப்படி அல்லாஹு தஆலா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே விசுவாசிகளை, அந்த இஸ்லாத்துக்குள்ளே ஏற்றிருந்த தரப்பினரை மூன்று விதமாக பிரித்தானோ, அதிலே மூன்றாம் தரப்பினரிலிருந்து பல ஃபித்னாக்கள் உருவாகின. அதில் மூன்றாம் தரப்பினர் யார்? ஒரு தரப்பினர் அஸ்ஸாபிகூன், நன்மையான விஷயங்களிலே முந்திக் கொண்டு செல்லக்கூடியவர்கள். இவர்கள் இருந்தார்கள் சஹாபாக்களிலே ஒரு சிலர். அவர்களை அடிப்பதற்கு யாரும் இல்லை. மிக அழகான முறையிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். அதே போல இரண்டாம் ஒரு தரப்பினர் இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் நன்மைகளும் செய்வார்கள், தீமைகளும் செய்வார்கள். தீமைகளை செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஒரு சில தீமைகளை செய்துவிட்டு அவர்கள் தங்களை சுத்தப்படுத்துவதற்காக வந்து அதற்குரிய தண்டனைகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படியான ஒரு தரப்பினரும் இருந்தார்கள். இவர்களால் கூட பெரிய அளவு பாதிப்பில்லை. மூன்றாவது ஒரு தரப்பினர் இருந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமினல் ஆராப், அவர்கள் அரபிகளை, காட்டரபிகளை சார்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அதே போன்று ஒமிம்மன் ஹவுலக்கும் மின் அஹலில் மதீனா, மதீனாவை சார்ந்த உங்களை சூழ உள்ளவர்களும் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், மரது அல நிபாக், நயவஞ்சகத்தனத்திலேயே ஊறியவர்கள். இப்படியான ஒரு சில தரப்பினரும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு பிறகு இந்த ஒரு சில தரப்பினரால் உம்மத்துக்கு பலவிதமான குழப்பங்கள், சிக்கல்கள் உருவாக்கப்பட்டன. அதிலே முதலாவது சிக்கல் தான் ஜகாத் கொடுக்க முடியாது என்று ஒரு தரப்பினர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அவர்களோடு போராடினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அவர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். இதே போன்ற பல ஃபித்னாக்கள் ஏற்படும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார். இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். ஒருமுறை சஹீஹுல் புகாரியிலே 3279 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஷீரு இலல் மஷ்ரிக், கிழக்கை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை காட்டி, ஹா ஹுனா அல் ஃபித்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பகுதியை நோக்கித்தான் ஃபித்னாக்கள் உருவாகும். இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, நிச்சயமாக ஃபித்னாக்கள் இந்த கிழக்கு பகுதியிலிருந்து தான் உருவாகும். மின் ஹைது யத்லாஉ கர்னு ஷைத்தான், இந்த பகுதியிலிருந்துதான் ஷைத்தானுடைய அந்த குழப்பங்கள், கொம்புகள் உருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளைக்கு முன்னால் ஏற்படக்கூடிய அந்த குழப்பம் சம்பந்தமாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார். அந்த மதீனாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பரிலிருந்து அவர்கள் காட்டிய கிழக்கு பக்கம் ஈராக்கை நோக்கி இருக்கிறது. ஈராக்கை நோக்கி அதனை சுட்டிக்காட்டித்தான், அந்த பகுதியை சுட்டிக்காட்டித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல குழப்பங்கள், பல ஃபித்னாக்கள், ஒவ்வொரு விதமான கொள்கைகள், குழப்பங்கள் ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதன் அடிப்படையில் வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது பல மிக மிக முக்கியமான குழப்பங்கள் எல்லாம் அந்த பகுதியிலிருந்துதான் உருவாகி இருக்கிறது என்பதை எங்களால் பார்க்க முடியும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது கூட வரலாற்றில் எழுதுகிறார்கள், அதில் எந்தளவு உண்மை எந்தளவு பொய் என்பது எங்களுக்கு தெரியாது. என்றாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒரு ஹிரா உஹுத் மலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அதே போன்று உமர் ரலியல்லாஹன் அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்களும் இருந்தார். அப்ப அந்த நேரத்திலே அந்த உஹுத் மலை சற்று குலுங்கியது. இப்போ குலுங்கிய சந்தர்ப்பத்திலே அந்த உஹுத் மலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்புத், நீ சரியாக இரு, உறுதியாக இரு, ஏனென்றால் உன்னின் மேலே இருக்கக்கூடியது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் இரண்டு ஷஹீதும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், இரண்டு ஷஹீதுகள் உமர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்ப வரலாறிலே சொல்லப்படுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றது யார் என்றால் ஈராக் நாட்டைச் சேர்ந்த அந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு சில கிளர்ச்சியாளர்கள், அவர்கள் தான் இந்த கொலையை செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவு அதனுடைய உண்மையான தன்மை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பல ஃபித்னாக்களுடைய மையமாக எங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கை காட்டினார்களோ அந்த பகுதி இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு மு'தஸிலாக்கள் என்ற ஒரு பிரிவினர், அதே போன்று ஜஹ்மியாக்கள் என்ற ஒரு பிரிவினர், அதே போன்று ஷியா என்ற ஒரு பிரிவினர், அதே போன்று கதிரியாக்கள் என்ற பிரிவினர், இவ்வாறு ஆரம்பத்திலே தோன்றிய இந்த உம்மத்தை பிரிப்பதற்காக துவங்கிய பல பிரிவுகளினுடைய அடித்தளம் ஈராக்கை நோக்கித்தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது, வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு கொள்கைகளும் ஒவ்வொரு விதமான துருவங்களிலே இருந்த கொள்கைகள், அடிப்படைகளுக்கு முரணான கொள்கைகள். இந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு ஈராக்கில் இருந்து பலர் அவர்கள் பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு சென்று இந்த கொள்கைகளை அவர்கள் போதித்து பல மக்களை குழப்பி கடைசியிலே 12 கலீஃபாக்களுக்கு பிறகு இந்த உம்மத் பல பிரிவுகளாக பிரிவதற்கு அடிப்படை காரணங்களாக இருந்தவர்கள் இந்த ஈராக் பகுதியைச் சார்ந்தவர்கள். இவர்கள் தான் புது புது கொள்கைகளை கொண்டு வந்து உம்மத்தை பிரித்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்ணு ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த கொம்பு அங்கிருந்துதான் உதயமாகும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதே போல இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து வரக்கூடிய எங்களுடைய பாடத்திலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திஹி.